அத்தியாயம் 16. தரித்திரர் துன்பப்படுவோர் விஷயத்தில் கிறிஸ்தவனின் மனப்பான்மை. மனிதர் தங்களுடன் மனிதரிடத்தில் அன்பு கூறுகிறார்களாவென்று காண்பிக்கும் பொருட்டு கடவுள் இக்காலத்தில் அவர்களுக்கு சந்தர்ப்பங்களை அளிக்கிறார். திக்கற்றவர்களுக்கும் துன்பமடைகிறவர்களுக்கும் காயமடைந்தவர்களுக்கும் மரணவாசலில் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கும் கருணை காண்பிக்கிறவன் மெய்யாகவே தேவனிடமும் பிறனிடமும் அன்பு கூறுகிறான். மனிதர் யாவரும் தாங்கள் நெகிழவிட்ட கடமைகளை நிறைவேற்றவும் தாங்கள் இழந்த சிருஷ்டிகரின் சாயலை திரும்பவும் அடைய முயலவும் கடவுள் அவர்களை அழைக்கின்றார். பிறருக்காகச் செய்யப்படும் இவ்வேலை, முயற்சி, சுய வெறுப்பு, தர்த்தியாகம் இவைகளால் நடைபெற வேண்டும் என்ற போதிலும் தம்முடைய ஒரே பேரான குமாரனில் தெய்வம் நமக்களித்திருக்கும் ஈவுடன் ஒப்பிடத்தக்கதாக நாம் எந்த தியாகத்தை செய்துவிட முடியும்? 6. நித்திய ஜீவனை அடைவதற்கான நிபந்தனைகள் நமது இரட்சகரால் மிகவும் தெளிவாகவும் எளிய நடையிலும் கூறப்பட்டுள்ளன. கள்ளர் கையில் அகப்பட்டு காயமடைந்து கொள்ளையிடப்பட்ட மனிதன், லூக்கா 10:30-37, நமது அனுதாபத்திற்கும் அன்பிற்கும் கவனத்திற்கும் பாத்திரமாக வேண்டியவர்களை குறிக்கின்றான். நம்முடைய கவனத்திற்கு கொண்டுவரப்படும் வரியோரையும் துர்பாக்கியரையும் நாம் அசட்டை செய்வோமானால் நாம் எவராயினும் சரி நம் நித்திய ஜீவனைப் பற்றிய உறுதிமொழி நமக்கு இராது. ஏனெனில் அவ்வாறு செய்யும்பொழுது நம்மிடம் தேவன் எதிர்பார்க்கிற காரியங்களுக்கு நாம் விடையளிக்கிறதில்லை. பாடடைகின்றவர்கள் நமக்கு உறவினர் அல்ல என்பதினாலே மனித வர்க்கத்தின் மீது நாம் கருணையும் பரிதாபமும் கொள்ளுகிறதில்லை. கடைசி 6 கற்பனைகளால் விளக்கமடைகின்ற 2 பெரிய கற்பனையை மீறுகிறவர்களாக நீங்கள் காணப்படுகிறீர்கள். ஒருவன் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பான். மனிதரில் வறியோருக்கும் துன்பமடைந்தவர்களுக்கும் தங்கள் இருதய கதவுகளை திறக்காதவர்கள் 10 கற்பனைகளில் முதல் 4 பிரமாணங்களில் காணப்படும் தேவ உரிமைகளை அங்கீகரிக்கவும் மாட்டார்கள். விக்கிரகங்கள் இருதயத்துள் நிறைந்திருந்து அதன் ஆசாபாசங்களை ஆட்கொள்ளுகின்றன. இருதயம் முழுவதுமாக கடவுளால் ஆளப்படாததால் அவர் கனவீனமடைகிறார். மனச்சாட்சியின் மேல் கல்வெட்டுப்போல் பதியத்தக்கதாக பின்வருமாறு எழுதப்பட வேண்டும்: கருணை, பரிதாபம், நீதியுமற்று எளியோரை அசட்டை செய்கிறவனும், துன்பமடைகிறவர்களின் தேவைகளை பொருட்படுத்தாதவனும், பட்சமும் மரியாதையுமில்லாதவனும், தன்னுடைய குணநலம் விருத்தியடைவதற்கு கடவுள் சகாயத்தைப் பெறக்கூடாமற் போகிறான். பிறர் பொருட்டு நாம் அத்தியாவசியமானவைகளுக்காகப் பயன்படுமாறு நமது நலன்களையும் சிலாக்கியங்களையும் அளிக்கும்போது மனதும் இருதயமும் இலகுவில் பண்பாடடைகின்றது. கிடைப்பதையெல்லாம் நமக்காகவே சேர்த்து வைத்துக் கொள்ளும்பொழுது நம்முடைய ஆத்துமா வறுமையடைகின்றது. கிறிஸ்துவின் குணநலன்கள் யாவும் கடவுள் தங்களுக்கு நியமித்த வேலையை கிறிஸ்துவைப் போல் செய்கிறவர்களுக்கே கிட்டும். குலங்கள், ஜாதி பிரிவினை, கனம், செல்வம் ஆகியவற்றை கிறிஸ்து அசட்டை செய்கிறார். குணநலமும் திருச்சித்தத்துக்கென நேர்ந்து கொள்ளுதலுமே கடவுள் பார்வையில் பெருமதிப்புக்குரியன. பலவான்களோடும் உலக தயவை பெற்றவர்களோடும் அவர் சார்ந்திருப்பதில்லை. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய அவர் விழுந்தவர்களை கைதூக்குமாறு பணிகின்றார். இழக்கப்பட்டு அழிவடைந்து கொண்டிருக்கும் ஆத்துமாவை வாக்குத்தத்தங்களினாலும் உறுதிமொழிகளாலும் தம்மிடம் சேர்த்து கொள்ளவே அவர் விரும்புகிறார். அவருடைய பின்னடியார்களில் யார் உருக்கமான இரக்கத்தையும் அனுதாபத்தையும் வெளிப்படுத்தி வருகிறார்களென்பதை பரமதூதர்கள் கவனிக்கின்றனர். கடவுள் மக்களிலே எவர் இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துபவரென்றும் கவனிக்கின்றனர். தெய்வம் உங்கள் தியானம் மட்டுமல்லாது உங்களுடைய மலர்ந்த முகங்களும் நம்பிக்கையூட்டும் பேச்சும் அனல் பொருந்திய அன்பும் வேண்டுமென்கிறார். வெந்துயரடைந்த கர்த்தருடையவர்களை நீங்கள் சந்திக்கும்பொழுது அவர்களுள் ஒரு சிலரில் நம்பிக்கையற்றுப் போயிருக்க காண்பீர்கள். கிறிஸ்துவின் ஒளியை மீண்டும் அவர்களிடத்தில் கொண்டு வாருங்கள். அவர்கள் நடுவிலே ஜீவ அப்பத்திற்காக பசியாயிருக்கிறவர்களும் உண்டு. தேவ வசனங்களை அப்படிப்பட்டவர்களுக்கு வாசித்து காட்டுங்கள். அவர்களுக்குள்ளே பூமிக்குரிய எவ்வித தைலத்தாலும் வைத்திய உதவியினாலும் சுகம்பெறக்கூடாத ஆத்தும நோயுள்ளவர்களும் உண்டு. இவர்களுக்காக ஜபம் பண்ணி அவர்களை கிறிஸ்துவண்டை அழைத்து வாருங்கள்.